அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு.
இன்று ஆண்டின் பொதுக்காலம் 21 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் எசாயா புத்தகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 66, வசனங்கள் 18-21 முடிய. ஆண்டவர் கூறியது, மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டிச் சேர்க்க வருவேன். அவர்களும் கூடிவந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களிடையே ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்களினத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீசு, பூல், வில்வீரர், வாழும் லூது, தூபால், யாவான், தொலைவில் உள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களிடத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய கலம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமிலுள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 117.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 5-7 மற்றும் 11-13 முடிய. சகோதர சகோதரிகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும்போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய்ப்போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வசனங்கள் 22-30 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். அபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, மண்ணில் பிறக்கும் ஒவ்வொருவரும் விண்ணுக்குரிய உயரிய நிலையில் வாழ வேண்டும், வாழ்வில் சிறப்பெய்த வேண்டும், எல்லோரும் புகழக்கூடிய நிலையில் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றனர். இந்த எண்ணத்தில் எந்த தவறுமே இல்லை. இப்படி எண்ணுவதும் சாலச் சிறந்ததே. ஆனால் இந்த உயர்வையும் பெருமையையும் புகழையும் அடைய தேர்ந்து கொள்கின்ற பாதைதான் கேள்விக்குறியாகவும் கேலிக்குரியதாகவும் போய்விடுகின்றது. உண்ண வேண்டும் என்று நினைக்கின்றவன் உழைக்க வேண்டும். உழைக்காமலேயே உண்பது என்பது எப்படி? உழைக்காதவன் உண்ணலாகாது என்று பவுலடியாரே கூறியிருக்கின்றார். ஒருவேளை அவன் உழைக்காமலே உண்ணுகிறவனாக இருந்தால், ஒன்று அவன் திருடனாக இருக்க வேண்டும், அல்லது பிறரை ஏமாற்றி உண்பவனாக இருக்க வேண்டும். இதுதான் குறுகிய வழி. இன்று நம்மில் நிறைய பேர் இப்படித்தான் வாழ நினைக்கின்றோம். ஏன், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இன்று குறுகிய வழியில் சம்பாதிக்கவும் பொருள் ஈட்டவும் நம்மில் பலர் நினைக்கின்றோம். ஆனால் ஒன்றை மறந்து விடுகின்றோம், உழைக்காமல் உண்ணும் உணவும் உடம்பில் ஒட்டாது, திருடி சேர்க்கும் பணமும் நிலைக்காது. வரலாற்றை புரட்டும்போது குறுகிய வழியில் முன்னேறியவர் எவ்வளவு சீக்கிரம் சறுக்கினார்கள், நேரிய வழியில் முன்னேறியவர்கள் எவ்வளவு தூரம் நிலைத்து நின்றார்கள் என்பது தெளிவாகும். குறுகிய வழியில் முன்னேறிய ஆட்சி செலுத்திய எத்தனையோ மன்னர்கள் அழிந்தார்கள். உதாரணமாக ஷாஜஹான் மக்களுடைய வரிப்பணத்தில் உல்லாச வாழ்வை அனுபவித்து தன் அன்பு மனைவிக்கு அழியாத மண்டபமாக தாஜ்மஹாலை கட்டினான். ஆனால் வயது முதிர்ந்த நிலையில் தன் மகனாலேயே சிறை வைக்கப்பட்டு தான் கட்டிய அந்த மணி மண்டபத்தை பார்க்கக்கூட முடியாத பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டான். நேரிய வழியில் முன்னேறிய அபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக உயர்ந்து மக்கள் மனங்களில் நிலை பெற்றார். இன்றைய நற்செய்தி நம்மிடம் இந்த கேள்வியை முன்வைக்கிறது. மீட்படைய குறுகிய பாதையா, நேரிய பாதையா? இந்த கேள்வி இன்றைய நற்செய்தியின் முதற்பகுதியில் ஒரு மனிதன் இயேசுவை வினவிய கேள்வியின் அடிப்படையில் எழுந்தது. ஆண்டவரே, மீட்பு பெறுபவர் சிலர் மட்டும்தானா என்பதுதான் அந்த கேள்வி. அவன் கேட்டதும் பொருத்தமானதாகத்தான் இருந்தது. காரணம், யூத சமயத்திலே ஒருவன் சட்டத்தை கடைபிடித்தாலே மீட்படைவான் என்ற ஒரு அசட்டுத்தனமும் அசாத்திய நம்பிக்கையும் யூதர்களிடத்தில் இருந்தது. எனவே மனிதனைவிட சட்டத்திற்கே அவர்கள் மிகுந்த மதிப்பளித்தனர். சட்டத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவரின் மீட்பை விலை பேசினர். இந்த சட்டத்தை கடைபிடிப்பவன் யூதன் மட்டும்தான். அப்படியென்றால் அவனுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு. மற்ற அனைவருக்கும் சட்டம் இல்லை, எனவே மீட்பு இல்லை. எனவே அவர்களை பாவிகள் என்று ஒதுக்கி வைத்தனர். இங்கு தவறு என்னவென்றால், சட்டத்தை கடைபிடிக்கவில்லை என்பதல்ல, மாறாக சட்டத்தை வைத்துக் கொண்டு மனிதனை ஒதுக்குவது, அடிமைப்படுத்தியது. புறவினத்தான் பாவி என்று பட்டம் சூட்டி கேவலப்படுத்தியதுதான். இங்குதான் ஆண்டவர் இயேசு சாட்டையடி போல் ஒரு புதிய கருத்தை முன்வைக்கின்றார். அதாவது, இடுக்கமான வாயில் வழியே நுழைய பாடுபடுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். இது யூதர்களுக்கு பெரிய சவுக்கடி கொடுத்தாற்போல் இருந்தது. யூதர்கள் சட்டத்தை வைத்துக் கொண்டு பலரை, குறிப்பாக ஏழை எளிய கூலி வேலை செய்யும் மக்களை ஏமாற்றி வரி போட்டு அவர்களின் இரத்த வியர்வையை அட்டை போல உறிஞ்சி வாழ்ந்தவர்கள். இவர்களை பற்றி பின்வரும் பகுதியில் இயேசு தெளிவாக கூறுகிறார், அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்டமாட்டார்கள். சுமத்திற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் விரும்புகின்றார்கள். சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இதைத் தொடர்ந்து 23 அதிகாரம் முழுவதும் இவர்களை பற்றியதாகவே உள்ளது. அதாவது, இந்த யூத பரிசெய கூட்டமும் சதுசெய கூட்டமும் அகலமான பாதையாகிய விருந்துகளில் முதலிடம், தொழுகை கூடங்களில் முதல் இருக்கை, பிறரிடமிருந்து வணக்கம் பெறுதல், ரபி என அழைக்கப்படுதல் என்று வாழ்ந்து வந்தனர். மேலும் சட்டம் கடைபிடிப்பதால் மீட்பு தானாக வந்துவிடும் என்ற மமதை இவர்களிடம் இருந்தது. இவர்களை பற்றித்தான் ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார், பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும், வீட்டு உரிமையாளரே எழுந்து வந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள், அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது. இதன் வழியாக ஆண்டவர் மறைமுகமாகவும் அதே வேளையில் சாட்டையடிப்பது போல் சொல்வது, சட்டத்தை மட்டும் கடைபிடிப்பது மீட்புக்கு உதவாது. காரணம், இது அகலமான பாதை போன்றது. மாறாக, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். இதுவே இடுக்கமான வாயில் போன்றது. இதன் வழியாக நுழைபவர் மீட்பு பெறுவர். ஆடு நாடி தேடினும், ஆனை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ? ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே என்று சிவபாக்கியர் சித்தர் பாடுவது எவ்வளவு பொருத்தம்! அதாவது, ஒருவனுடைய ஆபத்து வேளையில் அவன் வேறு எதை தேடினாலும் உதவிக்கு வராது. மாறாக, அவன் செய்த சிறு சிறு உதவியும் தர்மமும் தான் ஆபத்துக்கு கை கொடுக்கும். அதுபோல பெரிய பெரிய சாதனைகளை படைத்துதான் மீட்பை அடைய முடியும் என்பதல்ல. சிறு மலர் தெரசாவை போன்று சிறு சிறு செயல்களை, அவை கடினமாக இருந்தாலும் அவைகளை செவ்வனே செய்தால் மீட்பு எளிதாக கிடைக்கும். இதுதான் குறுகிய பாதை. ஒருமுறை லெனின் தன்னுடைய இறுதி காலத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் சொன்னான், நான் ஒரு பெரிய தவற்றை செய்துவிட்டேன். நம்முடைய எண்ணம் நம் நாட்டு மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை அளிக்க வேண்டும் என்பதாகவே இருந்தது. ஆனால் அதற்கான அணுகுமுறையில் பல தீமைகளை விளைவித்தோம். எண்ணற்ற மக்களை கொன்று குவித்து ரஷ்ய நாட்டுக்கு அமைதியையும் சுதந்திரத்தையும் கொண்டுவர நினைத்தோம், ஆனால் தோற்றுவிட்டோம். பிரான்சிஸ் அசிசியாரை போன்று ஒரு 10 பேர் கிடைத்திருந்தால் ரஷ்யாவை கைப்பற்றியிருப்போம் என்றாராம். இனிய இதயங்களே, சாதனைகளில் அல்ல, சோதனைகளை தாங்கிக் கொண்டு வெற்றி காண்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி உண்டு. அகலமான பாதை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் அதள பாதாளத்தில் தள்ளிவிடும். குறுகிய பாதை பார்ப்பதற்கு கரடு முரடாக இருக்கும், ஆனால் ஆண்டவன் இல்லத்திற்கு அழைத்துச் செல்லும். நம்முடைய பாதை என்ன?
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இலங்கையில் பல துன்ப துயரங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எம் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தருளும். எங்கள் அன்பின் இறைவா, இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய உறுதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமுமில்லை, அதிர்ச்சியுமில்லை அடியேன் உள்ளத்திலே, ஆண்டவன் இயேசு அடைக்கலமன்றோ ஆதலின் குறையில்லை. ஆண்டவன் முன்னா அகிலமே பின்னா, அந்தர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அவரே தரணியர் நமக்கெல்லாம், சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வம் அவரன்றோ. ஆயனே முன்னா அனைத்துமே பின்னா, அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். நன்றி. அன்புடன் ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.